ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சுபத்திற்கு மாதவ சிவஞானவிகள் ஒளிப்புரை மேலகரம் 16வது குருமூர்த்திகள் அருளிய பதவுரை ஆகியவற்றை துணை கொண்டு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் கூட்டி வைத்துள்ளனர். சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே முதற் சூத்திரம் நிறைவடைந்த நிலையிலே இரண்டாம் சூத்திரத்தை தொடங்கி சிந்திக்க வேண்டிய நிலையிலே உள்ளோம். முதற் சூத்திரத்திலே இந்த உலகம் ஒரு கர்த்தாவை உடையது, அந்த கர்த்தாவார் சிவபெருமானே என்ற கருத்து நிலைநாட்டப்பெற்றது. சூத்திரம் என்றால் அதற்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும். ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும் என்று அதற்கு இலக்கணம் வகுத்தார் தொல்காப்பியர். மையக்கருத்து ஒன்றுதான் இருக்க வேண்டும், அதனை சாதிக்கும் பொருட்டு பிற கருத்துகளும் சொல்லப்படும். உலகம் அவயவ பகுப்புடையது, உலகம் தோன்றியிருந்து அழிதலாகிய முத்தொழில் உடையது, உலகம் தோன்றுவதற்கு முன்பே முதல் காரணத்தில் உள் பொருளாக இருந்தது. இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏன் கூறப்பட்டன? இந்த உலகத்திற்கு ஒரு கர்த்தா இருக்கின்றான் என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்கு ஏதுக்களாக இவையெல்லாம் கூறப்பட்டன. ஆகவே மையக்கருத்து ஒன்றுதான். பானைக்கு எப்படி குயவன் நிமித்த காரணமாக இருந்து அந்த பானையை தோற்றிருக்கின்றானோ, முதல் காரணமாகிய மண்ணிலிருந்து அந்த பானையை எப்படி தோற்றிருக்கின்றானோ, அதுபோல் முதல் காரணமாகிய மாயையிலிருந்து இந்த உலகத்தை நிமித்த காரணமாக விளங்கி சிவபெருமான் தோற்றுவிக்கின்றார் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது. ஆக முதல் சூத்திரத்திலே நிமித்த காரணமாகிய பதி உண்மைக்கு கருதல் அளவை கூறி அந்த பதி உண்மையை நிலைநாட்டினார். இனி இந்த இரண்டாம் சூத்திரத்திலே நிமித்த காரணம் தவிர ஏனைய இரண்டு காரணங்கள் உள்ளன அல்லவா, துணை காரணம் முதல் காரணம். முதல் சூத்திரத்தில் பார்த்த செய்திகள் தானே. அந்த துணை காரணம் முதல் காரணம் அவையும் உள்ளன என்று சொல்லி அவற்றுக்கும் கருதல் அளவை மூலம் இங்கே அவற்றையும் நிலைநாட்டப் போகின்றார். அதை வந்து எவ்வாறு அதை தொடங்கிக் கொள்கின்றார் சூத்திரத்தை என்று சொன்னார். சிவஞான போத இரண்டாம் சூத்திரத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும், சிவஞான போதத்தில் வந்து ஒவ்வொரு சூத்திரத்துக்கீழையும் கருத்துரை சொல்லியிருப்பார். கருத்துரை அதுல இரண்டாம் சூத்திரத்துக்கு கீழே என்ன கருத்துரை சொன்னார்கள் என்றால், 80 சூத்திரம் எண்ணுதலிச்சோவனின் புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலீச்சு என்று சொன்னார் சிவஞான போதம் இரண்டாம் சூத்திரத்தில். இங்கும் அதே கருத்து தான். ஏன்னா மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கலுற்றான் என்றுதானே தொடங்கிக் கொள்கின்றார் இந்த ஆசிரியர். ஆகவே மெய்கண்டான் நூலில் உள்ளபடிதான் இங்கும் சொல்ல இருக்கின்றார். புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலீச்சு என்று அவர் சொன்னது போலவே இங்கும் புனருற்பவம் தான். அதாவது என்ன சொன்னார், ஈருமாகி மறுவிடும் என்று முதல் சூத்திரத்திலே சொன்னார். முதல் சூத்திரத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்றே என்று முதல் சூத்திரம் உள்ளது. இதில் ஈருமாகி மறுவிடும் என்று வருகின்றதல்லவா. ஈருமாகி என்பது பெயர், சங்காரகர்த்தா என்று அதற்கு பொருள். மறுவிடும் என்றால் மறுவித்திடும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். திருகுதி தொக்கது மறுவித்திடும். மறுவித்திடும் என்றால் மீள தோற்றுவிக்கும். ஈருமாகி அதாவது சங்கார கடவுளே மறுவித்திடும், ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவித்திடும் என்று சொன்னார். ஆக அந்த சங்கார கடவுள் ஒடுங்கிய உலகத்தை மீள தோற்றுவிக்கும் பொழுது எவ்வாறு தோற்றுவிப்பான் என்று ஒரு கேள்வி அங்கே எழும். அதை தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கின்ற ஒரு நிலை ஏற்படும். அதை வந்து அவாய் நிலை என்று சொல்வார்கள். அந்த அவாய் நிலையை இந்த இரண்டாம் சூத்திரத்தில் தான் நிரப்புகின்றார். சங்காரகர்த்தா ஒடுங்கிய உலகத்தை மீள தோற்றுவிப்பார் என்று சொல்லி முதல் சூத்திரத்தில் ஒரு கருத்து வந்ததே, மீள தோற்றுவிக்கும் போது எவ்வாறு தோற்றுவிப்பார்? அந்த மீள தோன்றுதல் தான் புனர் உற்பவம். உற்பவம் என்பது தோற்றம், புனர் உற்பவம்னா மறு தோற்றம். சொல்றோம் இல்லையா, புனர் ஜென்மம் அப்படின்னு சொல்றோம், மறு ஜென்மம். அது மாதிரி உற்பவம் என்றால் தோற்றம், புனர் உற்பவம் என்றால் மறு தோற்றம். உற்பவ என்பது வடமொழி சொல், அது தமிழ் வழக்குக்கேயே உற்பவம் சொல்லப்படும். ஆகவே மறு தோற்றம், உலகமானது எவ்வாறு புனர்வுப்பவம் அடைகின்றது என்று ஒரு அவா எழுகின்றது. அந்த அவாய் நிலையை நிரப்பும் பொருட்டு இந்த இரண்டாம் சூத்திரத்தை தொடங்குகின்றார், புனர்வுப்பவம் உணர்த்துகின்றார். புனர்வுப்பவம் உணர்த்தும் போதே என்ன சொல்லிவிடுகின்றார், முதல் காரணம் துணை காரணங்களும் உள்ளன, முதல் காரணமாகிய மாயை உள்ளது, துணை காரணமாகிய சக்தியும் அந்த சக்தியின் வழிவந்த துணை காரணமாகிய இருவினையும் உள்ளது என்று சொல்லி முதல் காரண துணை காரண உண்மைகளுக்கு இங்கே அளவை கூறி நிலைநாட்டுகின்றார். அதைத்தான் இங்கே அருமையாக நம்முடைய மாதவ சிவஞானவிகள் தம்முடைய உரையிலே தோற்றுவாய் செய்து கொள்கின்றார். சூத்திரத்தை உரை சொல்வதற்கு முன்பு இரண்டாம் சூத்திரம் எதை சொல்ல வருகின்றது என்று தோற்றுவாய் செய்து கொள்கின்றார்கள். அதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாம் சூத்திரம் முதற் சூத்திரத்தின் ஈருமாகி மறுவிடும் என்றதன் கட்படும் அவாய் நிலையை நிரப்புவதற்கு புனர் உற்பவம் ஆமாறு உணர்த்தும் முகத்தானே ஆண்டு உலகிற்கு நிமித்த காரணாகிய பதிவுண்மைக்கு அளவை கூறிய ஆசிரியர் ஆண்டுனா இங்க அங்கு ஆண்டுனா அங்குன்னு அர்த்தம் ஈண்டுனா இங்குன்னு அர்த்தம் ஆண்டு என்றால் அங்கு அங்குன்னா இங்க எதை சொல்றார் முதல் சூத்திரத்தில் முதல் சூத்திரத்தில் என்ன சொன்னார் நிமித்த காரணாகிய பதிவுண்மைக்கு அளவை கூறினார் இல்லையா பிரமாணம் கூறி நிமித்த காரணாகிய பதிவுண்மையை நிலைநாட்டினார் ஆண்டு அந்த முதல் சூத்திரத்தில் அதே மாதிரி இங்க வந்து காரணமாதர் பொதுமையான் அதாவது உலகத்திற்கு காரணம்னு பார்த்தா சிவபெருமான் ஒரு காரணம்னு வச்சுக்கிட்டா மாயையும் ஒரு காரணமா இருக்கு இல்லையா சக்தி ஒரு காரணமா இருக்கு சக்தியின் வழிவந்த துணை காரணம் இருவினை அந்த இருவினையும் ஒரு காரணம் அது துணை காரணம் ஆகவே காரணம்னு பார்த்தா நிமித்த காரணம் மாதிரியே முதல் காரணம் துணை காரணங்களும் காரணம்னு ஒரு பொதுமையில இருக்கின்றன அதான் காரணமாதர் பொதுமையான் இயைபுடைய இயைபுடைய சம்பந்தமுடைய நிமித்த காரணம்னால மட்டுமா உலகம் வருது இல்ல துணை காரணமும் வேண்டும் முதல் காரணமும் வேண்டும் எனவே நிமித்த காரணோடு சம்பந்தமுடைய அந்த குயவனோடு சம்பந்தமுடைய அந்த தண்டு சக்கரம் மண் இவை போல முதல்வனோடு சம்பந்தமுடைய சக்தி இருவினை மாயை இந்த சம்பந்தமுடைய இயைபுடைய ஏனை துணை காரணம் முதல் காரணங்களது உண்மைக்கு அளவையும் அவையும் உள்ளன என்று இங்கே அளவை கூறி நிறுவுகின்றார் அளவைனா என்ன அளவை காட்சி அளவையால் காட்ட முடியாது கருதல் அளவை கருதல் அளவை கூறி அந்த அளவை கூறி அவற்றால் காரியப்படுமாறு முதல் காரணம் துணை காரணம் இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டு இறைவன் எவ்வாறு நிமித்த காரணனாய் இருந்து இந்த உலகத்தை காரியப்படுத்துகின்றான் எவ்வாறு செயல்படுத்துகின்றான் தோற்றுவித்து எவ்வாறு நடத்துகின்றான் என்ற செய்தியையும் இந்த இரண்டாம் சூத்திரத்தில் கூறுகின்றான் என்று தோற்றுவான். அப்ப முதற் சூத்திரத்தின் ஈருமாகி மறுவிடும் என்றதன் கட்படும் அப்படின்னா என்றதன் கண் படும் அப்படின்னு பிரித்துக் கொள்ள வேண்டும். என்றதன் கண் படும் என்பது சேர்த்து எழுதும் போது இந்த கண் படும் என்பது கட்படும் வரும் என்றதன் கண் படும் அப்படின்னா என்று சொல்லும் போது தோன்றுகின்ற அவாய் நிலை ஒரு அவாய் நிலை தோன்றுகின்றது என்ன ஈருமாகி வந்து என்ன செய்கின்றது மறுவிடுகின்றது அப்படின்னா என்ன ஈருமாகி சங்கார கடவுள் மறுவிடும் மீளவும் உலகத்தை தோற்றுவிக்கும் அப்ப மீளவும் உலகத்தை தோற்றுவிக்கும் போது எப்படி தோற்றுவிப்பான் அந்த உலகம் எப்படி தோன்றும் என்று ஒரு அவாய் நிலை எழுகின்றது ஒரு அவாய் நிலை எழுகின்றது அந்த அவாய் நிலையை நிரப்புவதற்குத்தான் இங்க என்ன சொல்ல வரார் புனருற்பவம் உலகம் எவ்வாறு மீள தோன்றுகின்றதுன்னு புனருற்பவம் உணர்த்த வருகின்றார் அதுதான் மையக்கருத்து. புனருற்பவம் உணர்த்தும் போதே என்ன சொல்கின்றார் அதை உணர்த்தும் முறையிலேயே அதான் புனருற்பவம் அவர் உணர்த்தும் முகத்தானே துணை காரணம் முதல் காரணங்களது உண்மைக்கும் அளவை கூறுகின்றார். நிமித்த காரணம் சொல்லலையானா அதைத்தான் முதல் சூத்திரத்திலே சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்து எழுதினார். ஆண்டு நிமித்த காரணாகிய பதிவு உண்மைக்கு அளவை கூறிய ஆசிரியர் அப்படின்னா ஆண்டுனா முதல் சூத்திரத்தில் நிமித்த காரணாகிய பதிவு உண்மையை சொல்லிட்டார் அதனால இங்க அதை திரும்ப சொல்ல வேண்டாம் இல்லையா வேறும் ரெண்டு காரணங்கள் உள்ளன அல்லவா காரணமாதர் பொதுமையான் இயைபுடைய ஏனை துணை காரணம் முதல் காரணங்களது உண்மைக்கு அளவையும் அளவைனா கருதல் அளவை மூலம் துணை காரணமாகிய இருவினை உள்ளது முதல் காரணமாகிய மாயை உள்ளது என்று அளவை கூறி நிலைநாட்டப் போகின்றார். மேலும் இந்த முதல் காரணம் துணை காரணம் இவற்றை கொண்டு இறைவன் எவ்வாறு உலகத்தை காரியப்படுத்துகின்றான் தோற்றுவித்து நடத்துகின்றான் என்ற செய்தியையும் இந்த இரண்டாம் சூத்திரத்தில் கூறுகின்றார் என்று தோற்றுவாய் கூறிக்கொண்ட உரையாசிரியர் இனி இந்த இரண்டாம் சூத்திரத்தை தம்முடைய சிந்தையிலே கொண்டு அதற்கு திருவருளாலே உரை சொல்ல இருக்கின்றார். இரண்டாம் சூத்திரம் உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தறின்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும் ரொம்ப அருமையான நடை சூத்திரத்தை வந்து நாம ரெண்டு மூணு தடவை படிச்சோம் அப்படின்னா சாத்திர நூல் இலக்கிய பாடல்கள்லாம் கூட தோத்து போகும் அப்படி ஒரு எடுப்போடும் ஒரு பொலிவோடும் மிளுகின்றது. இது வந்து இலக்கணம் தொல்காப்பியத்தில் இலக்கண சூத்திரங்களை பார்த்தா இலக்கியங்கள் தோற்று போகும் அவ்வளவு அருமையா சொல்லுவார். அந்த மாதிரிதான் ஒரு சித்தாந்த கருத்துகள் தத்துவ கருத்துகள் கொண்ட பாடலை வந்து அவ்வளவு சுவைப்பட சொல்கின்றார். உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி என்பதை எடுத்துக்கொள்வோம். முதல்ல உலகெல்லாம் ஆகி அப்படின்னு தொடங்குது. சரி உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி இப்படிலாம் இருப்பவர் யார்? அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையை அமர்ந்து செல்ல தலைவனாய், அப்படி தலைவனாய் இருப்பவர் யார்? இவற்றின் தன்மை தனக்கைதலின்றி தானே இலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும், எங்கும் நீங்காது நின்றனன். உலகெல்லாம் ஆகின்னு தொடங்கி நீங்காது நின்றனன் அப்படின்னு முடியும். உலகம் இப்படி உலகெல்லாம் ஆகி நீங்காது நின்றனன் நிற்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நிற்பவன் யார்? அந்த எழுவா இருக்கின்றதா பாடல்ல, அதை நாம வருவித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வந்து நம்ம வந்து வருவித்துக் கொள்ள வேண்டும். அது உரையில வந்து சுவாமிகள் அருமையாக அதை வருவித்துக் கொள்கின்றனர். யார் இப்படி நிற்கின்றாங்களா? பொய்க்குறை எப்படி தொடங்குறாங்க பாருங்க. மேற்கூறி போந்த சிவன், மேற்கூறி போந்த சிவன். முதற் சூத்திரத்திலே அங்க பொருள் என்ன? முதற் சூத்திரத்தின் பொருளே பதிப்பொருளாக சிவபெருமான் உள்ளார் என்பதுதானே முதற் சூத்திரத்தினுடைய பொருளே. ஆகவே முதற் சூத்திரத்திலே கூறி போந்த அந்த சிவபெருமான் அவர்தான் எப்படி இருக்கின்றார்? புனர் உற்பவம் செய்யுங்கால் இங்க சொல்ல வந்த விஷயம் என்ன? உலகத்தை மீளவும் எவ்வாறு தோற்றிருக்கிறார் அந்த புனர் உற்பவம் தானே இங்க விஷயம். ஆகவே மேற்கூறி போந்த சிவன் புனர் உற்பவம் செய்யுங்கால் செய்யும் போது எப்படி இருக்கின்றார்? உலகெல்லாம் ஆகி, உலகம்னு இருக்கு பாடல்ல, உலகம் எப்படி இருக்கு? உயிர்களிடத்து பாத்தீங்களா. அப்ப இந்த உலகம்ங்கிற சொல்லு உயிர்கள் என்ற பொருளை தருகின்றது. ஏன்னா சித்தாந்த சாஸ்திரத்துல உலகம் இரண்டு விதமாக சொல்லப்பெறும். சேதன உலகம், அசேதன உலகம். சேதன உலகம், அசேதன உலகம். ஒண்ணும் இல்ல, சேதனம்னா அறிவுடையதுன்னு அர்த்தம், அசேதனம்னா அறிவற்றது சடம்னு அர்த்தம், அவ்வளவுதான். உலகத்தை பிரபஞ்சம் என்று சொல்வார்கள். எனவே சேதன பிரபஞ்சம், அசேதன பிரபஞ்சம் என்று சொல்வார்கள். ஆகவே இங்கு சொல்லப்பட்ட உலகம் சேதன உலகம், உயிர்கள். உயிர்கள், உயிர்களையும் உலகம் என்று சொல்வது மரபு. ஆகையினாலே உலகெல்லாம் ஆகினா உயிர்கள் என்று அங்கே பொருள் சொன்னார். உலகெல்லாம் ஆகின உள்ள உலகம் வந்து உயிர்களை குறித்தது. ஏன் முதற் குரல்ல கூட ஆதிபகவன் முதற்றே உலகு, அந்த இடத்துல கூட வந்து உயிர்களை சொல்வதும் உண்டு. இங்க வந்து உலகெல்லாம் ஆகி சொல்லும்போது உயிர்களை குறித்தார், உயிர்கள். மேற்கூறி போந்த சிவன் புனருற்பவம் செய்யுங்கால் உயிர்களிடத்து எப்படி இருக்கிறாராம்? உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய், உலகெல்லாம் ஆகின்னு சொல்லும்போது ஒன்றாய், வேறாய்ங்கும் போது வேறாய் இருக்கின்றார், உடனுமாய் உடனுமாய். வெளிப்படையா சொற்களை வந்து அப்படியே வைத்து நமக்கு எளிதாக்கி விடுங்க. சிவஞான போகத்தில் பாத்தீங்கன்னா அவையே தானேயாயின்னு இருக்கும். எவையே தானேயாய் அப்படின்னு கேள்வி வந்தா கண்டுபிடிச்சது ரொம்ப சிரமம். அங்க சுவாமியுடைய சிற்றுரை தான் நமக்கு துணை செய்கின்றது. அற்புதமா அங்க வந்து விளக்குவாரு. அதாவது எவையே தானேயாயினே புரியாது, அவையே தானேயாயின்னு தொடங்குது. தொடங்கும் போதே அவைன்னு தொடங்கினா எந்த பொருள்களை பார்த்து அவைன்னு சுட்டுகின்றார்? அது அங்க உள்ள செய்தி. அது சிற்றுரை சிந்திக்கும் போது அதை நான் பார்க்கிறேன், பார்த்துக் கொள்ளலாம். இங்க வந்து பாருங்க, அங்க அவையே தானேயாயின்னு சொல்லி அதை ரெட்டுரம் ஒழிந்து கொண்டு அவையாய் தானேயாய் அவையே தானேயாயின்னு கொள்ள வேண்டும். இங்க வந்து அப்படி வெளிப்படையாவே சொல்லிவிடுகின்றார், உலகளாமாகி வேறாய் உடனுமாய். இங்க இவர் இப்படி அருளிச்சதை வச்சுதான் அங்க ரெட்டுரம் ஒழிந்து பொருள் சொன்னார்கள் சுவாமிகள். உலகளாமாகினா உயிர்களோடு ஒன்றாய் கலந்து, வேறாய்ங்கும் போது அவற்றின் வேறாய் விளங்கி, அப்புறம் உடனுமாய் உடனுமாய் விளங்கி என்று இந்த முத்திர சம்பந்தத்தை சொல்கின்றார். இதைத்தான் அத்துவித சம்பந்தம்னு சொல்வார்கள். உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பது சைவ சித்தாந்தத்திலே இந்த அத்வித சம்பந்தம் மிக முக்கியமானது. அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள். அதை வந்து பல நூல்களில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய திருமுறைகளில் கூட திருவிழிவினரை பதிகத்திலே ஒரு பாடலே சொல்வார். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய். இவையெல்லாம் ஒன்றாய் இருத்தல். அப்புறம் வேறாய் வேறாய் இருக்கின்ற. அப்புறம் உடனானா உடனாகவும் இருக்கின்றார். இடம் வீடின் மிடலையே என்று சொல்லி ஒன்றாய் வேறாய் உடனாயிருப்பதே ஞானசம்பந்த பெருமான் அருளிச்சிருக்கின்றார். அதை போல் இங்கு சொல்கின்றார், உலகலாமாகி வேறாய் உடனுமாய் என்று சொன்னார். ஆனா இது நமக்கு நல்லா அந்த கருத்து மனதில் பதியணும்னா சிவப்பிரகாசம் என்ற இதற்கு அடுத்த நூலிலே, சிவஞான சத்தியாய அடுத்து வரக்கூடிய சிவப்பிரகாசம் என்ற அந்த சீரிய நூலிலே உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் இந்த ஒன்றாய் வேறாய் உடனாயிருப்பதற்கு அற்புதமாக உதாரணங்கள் அருள் செய்கின்றார்கள். அந்த எடுத்துக்காட்டுகளை இங்கே உரையிலே கையாளுகின்றார்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். ஏன்னா அந்த எடுத்துக்காட்டுகள் பற்றி பார்க்கும்போதுதான் மனதில் நல்லா பதியும். ஏன்னா நமக்கு வந்து மேலிருந்த வாரியா பார்க்கும்போது குழப்பம் ஏற்படும். ஏன்னா இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கிறான் சொல்லிட்டு உடனேயே வேறாயும் இருக்கின்றான்னு சொல்றாங்களே, ஒன்றாயிருந்தால் ஒன்றாய்தான் இருக்க முடியும், ஒன்றாயிருப்போம் எப்படி வேறாயும் இருக்கின்றான் அப்படின்னா நமக்கு பல குழப்பங்கள் வரும் இல்லையா. அல்லது ஏதோ சொல்றாங்க இப்படி சைவத்தில் சொல்லுவாங்க கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு கேட்டுட்டு போவது உண்டு. அப்படி இல்லை, அது நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்பதற்காக சிவபிரகாச சாத்திரத்திலே சொன்ன எடுத்துக்காட்டுகளை எல்லாம் இங்கே நமக்கு அள்ளி தருகின்றார்கள் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். ஆமா, ஒன்றாயிருக்கின்றான் உயிர்களோடு என்றால் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான் பொருள். ஆகவே ஒன்றாயிருக்கின்றான் என்பதன் மூலம் அங்கு கலப்பு தான் வலியுறுத்தப்படுகின்றது. ஆமா, ஒன்றாயிருக்கின்றான் உடனே இறைவனும் உயிரும் ஒன்றுதான் என்ற கருத்துக்கு நாம் சென்றுவிடவே கூடாது. மீளா அடிமை உயிர்கள்லாம் இறைவன், அதுதான் சித்தாந்தம். ஆகவே சித்தாந்தம் வந்து இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் சொல்கின்றது என்றால் ஒன்றாக கலந்திருக்கின்றான், பிரிக்க முடியாதபடி ஒன்றாக கலந்திருக்கின்றான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் இல்லையா, அதான் சிவபிராசர் சொன்னார், உடலும் உயிரும் போல, இது உடல் இது உயிர் அப்படின்னு பிரிக்க முடியாது. அப்படி உடலோடு உயிர் ஒற்றித்து விளங்குகிறது. அது மாதிரி இது உயிர் இது சிவம் அப்படின்னு பிரிக்க முடியாதபடி அந்த உயிரோடு சிவமானது கலந்து ஒன்றாக விளங்குகின்றது, அதுதான் ஒன்றாயிருத்தல். அப்ப ஏன் வேறாயிருக்குங்கன்னு அடுத்தால சொல்றாங்களே அப்படின்னா, ஐயா ஒன்றாக அப்படி கலந்திருந்தாலும் உயிர் வந்து உடலோடு ஒன்றாக கலந்திருந்தது, அந்த மாதிரி சிவமும் உயிரோடு ஒன்றாக கலந்திருந்தாலும் உயிர் உயிர் தான், சிவம் சிவம் தான், ரெண்டும் ஒரு பொருள் ஆகிவிட அப்படி பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கிறதுனால வந்து நானும் சிவம் தான் சொல்லிட முடியாது. சிவம் சிவம் தான், உயிர் உயிர் தான், பொருளால் வேறு தான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒவ்வொன்றும் அற்புதமா எடுத்துக்காட்டு. என்ன இதுக்கு என்ன இது, ஏன் சிலர் கொடுத்துக்கிட மாட்டுக்காங்க இப்படி சொன்னா, உயிரும் சிவமும் வேறுன்னு சொன்னா ஒரு சாதாரண கொடுக்க முடியல அவர்களுக்கு. ஐயோ அப்படி சொல்றீங்களே என்ன அப்படின்னா, ஐயா சிவமும் ஆன்மா உயிரும் ஆன்மா, சிவமும் அறிவுடைய பொருள் உயிரும் அறிவுடைய பொருள், அப்புறம் என்னையா வெவ்வேறு பொருள் சொல்றீங்க, உயிர் தான் சிவம் சிவம் தான் உயிர் சொல்லிட்டு போங்களையா பேசாம முடிஞ்சு போச்சு அப்படின்னா, அப்படி இல்லை. என்ன இப்ப கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான். அவர்கள் சொல்கின்றார்களே சிவமும் அறிவுடையது உயிரும் அறிவுடையன்னு சொல்றாரு, அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான், ஆனால் கதிரவன் ஒளி காட்டினால் மட்டுமே கண்ணொழியார் பயணம். கதிரவன் காட்டினால் தான் கண் காணும். கதிரவனும் ஒளிவுடையது கண்ணும் ஒளிவுடையது, கண்ணு தானா காணுமா சுதந்திரமா காணுமா, கதிரவன் காட்டினால் தான் கண் காணும். அது மாதிரி உயிரும் அறிவுடைய பொருள் சிவமும் அறிவுடைய பொருள், உயிர் சுதந்திரமாக அறியுமா முடியாது. எப்படி கதிரவன் காட்டினால்தான் கண் காணுமோ அதுபோல சிவபெருமான் அறிவித்தால்தான் உயிர் அறியும். எனவே அறிவிக்கின்ற பொருள் வேறு, அறிகின்ற பொருள் வேறு, பொருள் தன்மையிலே இந்த வேறுபாடு உள்ளது. எனவே பொருள் தன்மையால் வேறாயிருக்கின்றான், வேறு வேறு பொருள். அதுக்காக கலந்திருந்தவன் பிரிஞ்சிட்டான்னு அர்த்தம் இல்ல, ஒன்றா கலந்துதான் இருக்கான், ஒன்றா இருந்து கொண்டே வேறாயும் இருக்கின்றான் அப்படின்னா அதுல ஒரு குழப்பமும் இல்ல, ஒன்றாக கலந்து இருக்கின்றான். அதே சமயத்தில் அவன் வேறு பொருள் உயிர் வேறு பொருள் என்பதுதான் அந்த கருத்து. ஆகவே இதுல குழப்பத்துக்கு வந்து இடம் இல்லை இல்லையா, இதெல்லாம் தெளிவா கேட்டுக்கிட்டோம்னா குழப்பத்துக்கு இடம் இல்லை. சரி, அப்ப ஒன்று கலப்பினால் ஒன்றா இருக்கிறான், பொருளால் வேறா இருக்கின்றான், சரி, அப்புறம் உடனா இருக்கின்றான் இன்னொன்னு சொல்றீங்களே, இது ரொம்ப கூடுதலா இருக்கு, இதோட நிறுத்தி கொள்ள கூடாதா அப்படின்னா, இதோட நிறுத்திக்கிட்டோம்னே வச்சுக்கோங்களேன், ஏன்னா உடனா இருக்கின்றான் என்பது அதிகப்படியாக சொல்வது ஒன்றும் இல்லை. இப்படி கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் இருக்கிறது வந்து வேற என்ன, உடனாயிருத்தல் தான். ஆகவே உடனாயிருக்கின்றான் என்றால் இதுதான் பொருள், அது ஒன்றும் தனி ஒரு சம்பந்தம் இல்லை. கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் இருப்பதுதான். அப்ப அதை என்ன சொல்றது, அதை உடனாக இருத்தல். அப்ப உடனாக இருத்தல் சொன்னாலே போதும், மற்ற ரெண்டும் அதுல அடங்கிவிடும். அதான் உடனாதல் பெறப்படவே கலப்பினால் ஒன்று என்பதும் பொருண்மையால் வேறு என்பதும் தானே போதலும் சிவஞான சுவாமிகள் எழுதுவார். சிற்றூரில் இதே சிவஞான சுவாமிகள் சிற்றூரில் எழுதுவாங்க. அதனாலதான் அவையே யாய் தானே யாயின்னு, இந்த ஒன்றாயிருக்கிறது வேறாயிருக்கிறதையும் ஆசிரியர் தனித்து காட்டல, அவையே தானே யாயினே காட்டிட்டார், உடனாயிருத்தல் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா உடனாயிருத்தலை சொன்னாலே இல்லையா, உடனாயிருக்கின்றான் அவன், உடனாயிருக்கின்றான் அப்படின்னா அவன் வந்து உயிரோட கலக்காமல் பிரிந்து எங்கேயோ இருந்தான்னா, உயிர் ஒரு பக்கம் அவன் எங்கேயோ இருக்கிறான், இது உயிர் எங்கேயோ இருக்கு அப்படின்னா உடனாயிருன்னு சொல்ல முடியுமா, உடனாயின்னு சொல்ல முடியாது. இப்ப உடனாயிருக்கின்றனாலே ஒன்றாக கலந்து இருக்க வேண்டியது அவசியம். சரி, அவனா உயிர், உயிர் தான் அவன் அப்படின்றா. அப்போ ரெண்டும் ஒரு பொருள் ஆயிட்டு, ஒரு பொருளை போய் நீங்க என்ன உடனா இருக்குதுன்னு சொல்லுவீங்க? உடனா இருக்குன்னு சொன்னாலே ரெண்டு பொருள் அங்க இருக்கணுமே. ஆகவே பொருளால் வேறு என்பதும் உடனாயிருத்தலில் அடங்கி விடுகின்றது. அதனால அது அருமையாக அதை முடித்து விட்டார். உடனாயிருக்கின்றான். அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு என்னவென்றால், கண் ஒளியும் அறிவும் போல, அறிவு ஒளி அப்படின்னா அறிவு, அதாவது வந்து நம்ம ஒரு பேருந்துல தான் பிரயாணம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்திலே ஒரு ஆள் இருந்து வருவாரு, அதே சீட்லயே கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பாரு இல்லையா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, இங்க இப்போ வந்தீங்க அங்க கவனிக்கவே இல்லையா, எந்த ஸ்டாப்ல ஏறீங்க வச்சுக்கீங்க இல்லையா. இப்ப வந்து கண்ணு முன்னாடி தான் அவர் இருக்கிறாரு, இருந்தாலும் கண் முன்னால் பொருள் இருந்தாலும் நாம வந்து அதை காணாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எழுகின்றன. அதுக்கு காரணம் என்ன? கண் வந்து தானாக காணாது. உயிரின் அறிவு கண்ணை செலுத்தி, உயிரின் அறிவு தான் காண வேண்டும். உயிர் அறிவு மனதை பற்றி கொண்டு வேற எதையாவது நினைத்துக் கொண்டிருந்தால் கண் முன்னால் இருப்பதையும் காணாமல் போக நேர்ந்துவிடும். ஆகையினாலே இந்த கண்ணொளியை செலுத்துவது எது? உயிரின் அறிவு தான். அப்போ அந்த கண்ணொளியோடு உயிரின் அறிவு உடனாய் இருந்து கொண்டு அந்த கண்ணொளியை எப்படி செலுத்துகின்றது? அதுபோல இறைவன் உயிரின் அறிவோடு உடனாய் இருந்து கொண்டு உயிர்களை செலுத்துகின்றான். உடனாய் இருப்பதற்கு அறிவு ஒளி தான் உதாரணம். அறிவுனா உயிரின் அறிவு, ஒளினா கண்ணின் ஒளின்னு அர்த்தம். அறிவு ஒளி, இது சிவப்பிரகாச பாடல வருகின்ற சொல்லாட்சிகள் அப்படியே போட்டார். உடல் உயிர் இது ஒன்றாயிருப்பதற்கு, கண் அருக்கண், அருக்கண்ணா என்ன? சூரியன் தான், கதிரவன் தான். அருக்கண் பாதம் வணங்குவர் அந்தியில், அப்பர் பெருமான் சொல்றாரு இல்லையா, அருக்கண்ணா சூரியன், கண் அருக்கண். அப்புறம் அறிவு ஒளி. ஆக உடல் உயிர் ஒன்றாயிருத்தலுக்கு அதான் உலகெல்லாம் ஆகி உயிர்களே ஆகி அப்படின்னு சொன்னார். ஒன்றாயிருத்தலை கண் அருக்கண் பொருள்தன்மையால் வேறாயிருத்தலுக்கு உவமை. அறிவு ஒளி போல் உயிர் அறிவும் கண் ஒளியும் போல, உயிரறிவை ஆன்மபோதம் என்பார்கள், கண்ணொழியும் ஆன்மபோதமும் போல அப்படின்னு தான் சொல்வார்கள். அதுதான் அறிவு ஒளின்னு சொன்னார்கள். அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்துவிதமாய், உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னார்? அத்துவிதமாய் அப்படின்னா மூன்று உவமைகள் சொல்லி இவற்றை போல அத்துவிதமாய், பிரிவரும் அத்துவிதமாய், வெறுமன அத்துவிதமாய் சொல்லல, பிரிவரும். பிரிவரும்னா என்ன? பிரிப்பதற்கு அறிய, பிரிக்க முடியாத, பிரிக்க சில சமயம் அந்த பிரித்தலுக்கு வந்து வல்லினமும் வரும், இடையினம் தான் பொதுவா வரும், பிரிவரும்னு வல்லினம் போட்டிருக்கேன்னா சில இடங்கள்ல வரும், செயல்கள் அப்படி வரலாம். பிரிவரும் அத்துவிதமாய், பிரிக்க முடியாத அத்துவித சம்பந்தம். அத்துவிதம்னா என்ன? வேற ஒண்ணும் கிடையாது. துவிதம் என்பது என்ன பெயர், என்ன பெயர்னா என்ன? தமிழ்ல இருக்கு இல்லையா என்ன பெயர், ஒன்னு ரெண்டு மூணு நாலு எண்களின் பெயர்கள் தான் என்ன பெயர். அது மாதிரி சமஸ்கிருதத்திலேயும் உண்டு இல்லையா, அதுல துவிதம் என்பது என்னன்னா ரெண்டுன்னு அர்த்தம் இல்லையா, அதுக்கு எதிர்ப்பதான் அத்துவிதம் தான். எவ்வளவோ சொல்றோமே என்ன வடமொழி சொற்கள் எவ்வளவோ கையாளுகின்றோம் நம்ம வந்து, இந்த ஆனா வந்து எதிர்ப்பதம் வர்றது எவ்வளவோ இருக்கிறோம். சுத்தம்னா அசுத்தம், ஞானம்னா அஞ்ஞானம் இல்லையா, இப்படி எத்தனையோ எதிர்ப்பதங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி துவிதம்னா அத்துவிதம், அதுலேயும் நுணுக்கமான வேற்றுமைகள் உள்ளன. அதற்குள்ள நாம இப்ப போக வேண்டாம், அது வந்து சிவஞான பாடியம் போன்ற விரிந்த சிந்தனைகளை செய்யும் போது அப்பந்தான் நாம வந்து அத்துவிதம் என்பதற்கு யார் யார் என்னென்ன பொருள்கள் எல்லாம் கூறுகின்றார்கள், அதில் உள்ள நுணுக்கமான வேறுபாடுகள் என்ன, சித்தாந்த கருத்து எவ்வாறு பொருத்தமுடையதாக இருக்கின்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அங்கு சிந்தனை செய்யலாம். நம்முடைய ஆதினத்திலே அத்வைதம் என்றே ஒரு நூலை வெளியிட்டு சைவ உலகத்திற்கு பேரவகாரம் புரிந்துள்ளார் நம்முடைய ஆதினத்தில். முன்னொரு சமயத்திலே ஆதின புலவராக இருந்த சைவ திருவாளர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளையவர்கள் அந்த நூலின் ஆசிரியர். அது ஒரு உரைநடை நூல். ஏன்னா அந்த அத்வைதம்ங்கிற கருத்து வந்து சாத்திரங்களை படித்து எல்லாராலும் விளங்கிக் கொள்வதற்கு அரிதா இருக்கின்றவனாலே நிறைய அது குறித்த செய்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி அத்வைதம் என்றே ஒரு நூல் எழுதினார்கள். அத்வைதம் என்றும் சொல்லலாம், அத்துவிதம்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்றுதான். அத்வைதம்னு சொல்வார்கள், அத்துவிதம்னு சொல்வார்கள், எல்லாம் ஒன்றுதான். ஆகவே துவிதம்னா இரண்டு, அத்வைதம்னா இரண்டு அற்ற நிலை, இரண்டு அற்ற நிலை. அது பாருங்க, ரெண்டு பொருள்கள் ஒன்றா சேரும் போதுதான் இரண்டர கலந்தனன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு பொருளை வந்து இரண்டர கலந்தனன்னு சொல்றது அர்த்தம் இல்லை. அப்ப இரண்டு அற்ற நிலை அப்படின்னாலே கடவுள் உயிர்னு ரெண்டு பொருள்கள் உள்ளன, அவை ரெண்டு பொருள்கள் மாதிரி பிரிந்து விளங்காமல் இரண்டரை கலந்து விளங்குகின்றன இல்லையா. அப்ப இரண்டரை கலந்து விளங்குகின்றன, கலப்பினால் ஒன்று பொருளால் வேறு இல்லையா, செலுத்துதனால் உடன் உடனே எதுக்கு சொல்றோம்னா, அப்படி ஒன்றாக கலந்திருந்து இறைவன் என்ன செய்கின்றார், நம்மை செலுத்துகின்றார். அந்த செலுத்துவதனாலதான் உடனே சொல்றோம், கண் ஒளியை உயிர் அறிவு எப்படி செலுத்துகின்றது, ஒரு உருவத்தை செலுத்தி அந்த உருவத்தை காணும்படி உயிர் அறிவு கண் ஒளியை செலுத்துவது போல உயிர் அறிவை சிவஞானம் செலுத்துகின்றது. ஆகவே செலுத்துதால் உடனாயும், கலப்பினால் ஒன்றாயும், வெறுமன ஒன்றாய் வேறாய் உடனாயும் சொன்னா நமக்கு கருத்து மனதில் பதிய மாட்டேங்குது. அப்படின்னா நாம வந்து இப்படி விளக்கமா சொல்லலாம், சிவபெருமான் இல்லையா, மேற்கூறி போந்த சிவன், முதல் சூத்திரத்தில் நிலநாட்டப்பெற்ற சிவன், கலப்பினால் உயிர்களோடு ஒன்றாகவும், பொருள்தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் உடனாகவும். விளங்கி போச்சு, ஏன் ஒன்றாய் வேறாய் உடனாய் சொல்றாங்க, நமக்கு இப்ப நல்லாவே விளங்கிவிட்டது. அப்படி சொல்லிடுறோம், கலப்பினால் ஒன்றாயும், பொருள்தன்மையால் வேறாயும், செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருந்து இருந்து என்ன செய்கின்றார் இருக்கிறார், சரி என்ன செய்கின்றார், அதை நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா இதை விளங்கிக்கிறவே நமக்கு இவ்வளவு சிந்திக்க வேண்டியது இருக்கிறேன். அப்போ இரண்டரை கலந்து நின்று ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து என்ன செய்கின்றார் அப்படின்னா, அதை சொல்கின்றார், அதை வந்து சொல்றதுக்கு முன்னாடி இப்படி நிற்கின்ற நிலைக்கு என்ன பெயர், அதை குறிப்பிடுகின்றது சாத்திரம். இந்த ஒரு சாத்திரத்தில் தான் அதை பார்க்க முடியும். இப்படி ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் அந்த உயிர்களோடு இருக்கின்றாரே, இப்படி இருக்கின்ற நிலைக்கு என்ன பெயர் அப்படின்னா சக்தி ரூபம் அப்படின்னு பெயரும். அது சுவாமிகள் உரையில தான் எடுத்து காட்டுறாங்க. பாடல்ல எப்படி இருக்கு, சூத்திரத்துல ஒளியாய் ஓங்கி அப்படின்னு இருக்கு. ஒளினா என்ன, அது சிவ சக்தியை குறித்தது எழுதுகின்றார்கள் சுவாமிகள். ஒளியாய் ஓங்கி என்பத பாடல இருக்கு பாருங்க, எங்க இருக்கு பாடல்ல, முதல் அடியில இறுதியில் இருக்கு. ஒளியாய் ஓங்கி என்பதையும் மாற்றி போட்டுக் கொள்ள வேண்டும், அப்பந்தான் சக்தி ரூபமாய் அப்படிங்கிற பொருள் கிடைக்குமா. அதை நம்முடைய குருமூர்த்திகள், 16வது குருமூர்த்திகள் தான் பதவுரையில காட்டியிருக்கின்றார்கள். அதாவது மெய்கண்ட சாத்திரங்களை உணர வேண்டும் என்றால் அவை திருக்கைலாய பரம்பரையிலே தோன்றியவை, திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்ராஜன் உணர்த்தினால்தான் உணர முடியும். சில கண் அறுக்கன் சொன்னார்கள் பாருங்க, அறுக்கன் காட்டினால்தான் கண் காணுங்க மாதிரி, திருவாவூர்ராஜனத்தை அருளாளர்கள் உணர்த்தினால்தான் திருக்கைலாய பரம்பரை சாத்திரங்களை, மெய்கண்ட சாத்திரங்களை யாரும் உணர முடியும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் சிறந்த சான்று. நம்ம 16வது குருமூர்த்திகள் வந்து சக்தி ரூபமாயின சிவஞான சுவாமிகள் பொழிப்புரையை எழுதிவிட்டார்கள். அப்போ இந்த கருத்துக்கு பாடல்ல உள்ள அந்த ஒளியாய் ஓங்கி என்பதை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும், மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி, ஒளியாய் ஓங்கி இருக்கு இல்லையா, ஓங்கு ஒளியாய் அப்படின்னு மாற்றிவிடும். பதவுரையில பாத்தீங்கன்னா தெரியும், ஆமா 5வது அடியில இறுதியில பாருங்க பதவுரையில ஓங்கி ஒளியாய் அப்படின்னு இருக்கு. வலது கடைசியில எப்படி எண்ணிட்டு வாங்க, 5வது அடியில பாருங்க ஓங்கி ஒளியாய்னு இருக்கு. ஒளியாய் ஓங்கி என்பதை ஓங்கி ஒளியாயின் மாற்றிக்கொண்டார்கள். அப்பதான் என்ன வரும், ஓங்கி நிற்பதாகிய சக்தி ரூபமாய். ஆகவே இப்படி உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் பரமேஸ்வரன் இருக்கின்றானே, இந்த நிலைக்கு என்ன பெயர், சக்தி ரூபம்னு பெயர். இப்படி சக்தி ரூபமா விளங்குகின்றான் இல்லையா. இப்படி சக்தி ரூபமா விளங்கும் பொழுது தான் இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் உயிர்களோடு இருப்பதை காட்டிக்கொள்ளாமல் அந்த உயிர்களே எல்லாவற்றையும் தாமே அறிந்து தாமே செய்வது போல அவன் வந்து மறைந்திருக்கின்றான். மறைய நின்றுளான் மாமணி சோதியன் சொன்னார். அப்படி மறைய நிற்கின்ற அந்த தன்மைதான். ஆகவே இந்த சக்தி ரூபமாக இருப்பதை திரோதான சக்தி என்று நாம் கொள்ள வேண்டும். அதுதான் மறைப்பாற்றல். ஏன்னா உணவழி விட்டு திருத்துகின்றான். அதனால உயிர்கள் வந்து அதன் என்னப்படி போட்டோம், வினைகளை செய்தும், வினைப்படங்களை நுகர்ந்தால்தான் அது பக்குவப்படும். வேற பக்குவப்படுவதற்கு வேற மார்க்கம் இல்லை. ஆகவே தன்னை காட்டினாலும் உயிர்கள் காணக்கூடிய பக்குவத்திலே இல்லை ஆகையினாலே தன்னுடைய இருப்பினை வந்து உயிர்களுக்கு புலப்படுத்தாமல் அந்த உயிர்களுடைய சக்தி ரூபமாய் மறைந்திருந்து கொண்டு அந்த உயிர்களின் வழி நிற்கின்றான். அதையும் சுவாமிகள் உரையிலே குறிப்பிட தவறவில்லை பாருங்க. அதுக்காக தான் அடியேன் குறிப்பிட்டேன், அவ் உயிர்களின் வழி நிற்பதாகிய சக்தி ரூபமாக. சக்தி ரூபமாக வெறுமனே எழுதல, அவ் உயிர்களின் வழி எந்த உயிர்களோடு, அவ் உயிர்களின் வழினா எவ்வுயிர்களின் வழி, எந்த உயிர்களோடு அப்படி கலப்பினால் ஒன்றாயும் பொருளாதாரம்